SBS Audio is supported by advertising.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து ஆஸ்திரேலியா பரிசீலிக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் பெனி வோங் பரிந்துரைத்துள்ளார். இது பற்றிய செய்தியின் பின்னணியினை எழுத்தாளரும் அரசியல் நோக்கரும் வெளியுறவு விவகாரங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை எழுதி வருபவருமான கார்த்திக் வேலு அவர்கள் விளக்குகிறார். வணக்கம் கார்த்திக் வேலு.
வணக்கம் பிரபா.
பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து ஆஸ்திரேலியா பரிசீலிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் பரிந்துரைத்திருக்கின்றார். அவரின் இந்த கூற்றுக்கான பின்னணி என்ன?
பெனி வாங் இதை அறிவித்திருப்பது வந்து திடீரென்று சொன்ன ஒரு முடிவாக நான் கருதல. இது குறித்து இந்த அரசு வந்து கொஞ்சம் நாட்களாகவே வந்து யோசிச்சு கொண்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேலும் இது வந்து தன்னிச்சையாக ஆஸ்திரேலியா மட்டுமே எடுத்த ஒரு முடிவா அணுகுமுறையா நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த ஒரு 6 மாதங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு இந்த காலகட்டத்துல இந்த பாயிண்ட் இன் டைம் ஏன் இந்த ஒரு பேச்சு வருது அப்படிங்கிறது புரியும். இப்போ சமீபத்துல வந்து இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதல்கள்னால, ஹமாஸ் நடத்திய தாக்குதல்கள்னால இஸ்ரேல் வந்து திரும்ப வந்து காசா பகுதிகளுடைய தன்னுடைய தீவிரவாத ஒழிப்புல வந்து ஒரு தாக்குதல்களை நடத்தியிருக்கு அந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஒரு தீவிரவாதிகளை முறியடிப்பது என்ற ஒரு போக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு போர் மாதிரியே வந்து இப்போ ஆகிவிட்டது. இப்ப கடந்த ஒரு 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. அது கணிசமானவர்கள் வந்து குழந்தைகள், கிட்டத்தட்ட 12,000 பேர். அப்போ அந்த வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்குவது என்ற ஒரு ஒரு கோணம் போய் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன அழித்தொழிப்பு என்ற ஒரு அபாயகரமான ஒரு ஒரு இடத்துக்கு வந்து இது போனது போல பல நாடுகள் வந்து கருதுகின்றன. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறது. அதாவது வந்து இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு ஒரு போர்க்குற்றமாகவோ அல்லது ஒரு இன ஒழித்தொழிப்பை ஒத்த ஒரு செயலாகவோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கே வந்து அவங்க போயிருக்கிறாங்க. மற்றபடி இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளான அமெரிக்கா இவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி வந்தாலும் அவர் தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுட்டே இருக்காங்க. நீங்க வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய தீவிரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நடவடிக்கைகள்ல அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சிக்கலுக்கு வந்து தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா பெனி வாங் சொன்னது வந்து இஸ்ரேலுடைய நன்மைக்கு நாம் வந்து இந்த ஒரு பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்வது என்பது முக்கியம் என்ற மாதிரி முடிச்சிடக்கூடாது. மேலும் இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து டேவிட் கேமரன் யூகே உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவரும் வந்து இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். அதனால வந்து இது வந்து ஒரு திடீரென்று எடுத்த முடிவாக பார்க்கல. பல விஷயங்களுடைய தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அவதானிப்பாக தான் நான் அதை பார்க்கறேன்.
இப்போ யுத்தம் தொடங்கி 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த 6 மாதங்களின் பின்னர் பெனி வாங் ஏன் இந்த முடிவை யுத்தம் தொடங்கிய உடனேயே சொல்லி இருக்கலாம் அல்லவா?
இல்ல, இது வந்து நாம வந்து ஆஸ்திரேலியாவுடைய நீண்ட கால வெளியுறவு கொள்கைகள் குறித்து நம்ம தெரிஞ்சா இது வந்து நமக்கு எப்படின்னு புரியும். ஏன்னா வந்து இஸ்ரேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்ட உடனே வந்து மிக துரிதமாக அதை அங்கீகரித்த நாடுகள்ல ஒண்ணு வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உட்பட. ஸோ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே இந்த 3 நாடுகளுமே மிக நெருக்கமான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கைகளை கொண்டவை. அப்போ அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா கொண்டிருந்த நிலைப்பாடு வந்து இந்த 2-state solution என்று சொல்கிறார் இல்லையா, அதை வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனும் மியூச்சுவலாக ஒப்புக்கொண்டு அதன் பின்னர் தான் நாங்க வந்து பாலஸ்தீனை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய யூகே ஆஸ்திரேலியா எல்லாரும் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்து வந்தாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு காலப்போக்கில் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து பல பத்தாண்டுகளாக நடக்கக்கூடிய பிரச்சனை, இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முடிவை நோக்கியே போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பல நாடுகளுக்கு உள்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அதிருப்தி வருது. இப்ப நம்ம அமெரிக்கா சொல்லபடியே நம்ம எல்லா விஷயமும் நாம் வந்து கேட்டு கொண்டிருக்கிறோமே, இது வந்து சரியான விஷயம் தானா அப்படிங்கறது வந்து ஒரு உள்நாட்டு மக்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு 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 அதிருப்தி வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதையும் அரசு கவனத்தில் கொண்டு தன்னுடைய நிலைப்பாடுகளை அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
பாலஸ்தீனத்தை வந்து தற்போது யுனைடெட் நேஷன் 193 உறுப்பு நாடுகளில் 139 நாடுகள் அங்கீகரித்திருக்கு அல்லவா? இந்த வகையில் வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்து அதை அங்கீகரித்தால் என்ன நன்மை தீமைகள் விளையும் என்று கூறுங்களேன்.
ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்ற நிலைப்பாட்டை ஆஸ்திரேலியா முன்னாடியே ஆதரிச்சிருக்கு. அது இரண்டு நாடுகள் என்ற கருத்துருவாக்கத்தை நாம் ஆதரிக்கிறோம். இப்போ வந்து அந்த இரண்டாவது நாடை அங்கீகரிப்பதாக யோசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது லாஜிக்கல் ப்ரொக்ரஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக தான் நினைக்கிறோம்.
அங்கீகரித்தால் என்ன நடக்கும், அது நல்லதா இருக்குமா, அல்லது ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டில் அமெரிக்கா அல்லது பிரிட்டனின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் என்றதால் தயங்குகிறார்களா?
இல்ல, அப்படி இருக்கிறதா நினைக்கல நான். அதாவது வந்து இதை கொஞ்சம் விமர்சகர்களுடைய சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவர்களை அங்கீகரிப்பது வந்து அவர்களை வந்து ஆதரிப்பது போல அவருடைய செயல்களை எல்லாம் ஆதரிப்பது போல ஆகிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படி இல்லை அப்படிங்கிறது புரியும். உதாரணம் சொல்றேன் நான், இப்ப ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு, ஆனால் அவை வாழ்பவர்கள் வந்து ஒரு ஒரு தீவிரவாத குழு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தானை ஏற்றுக்கொண்டுள்ளது, ஆனால் அந்த ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை சரிங்களா. நமது நாட்டுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு வேறுபாடு நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இன்னைக்கும் ஆப்கானிஸ்தானுடைய பிரதிநிதி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். ஆஸ்திரேலியாவுடைய பிரதிநிதி வந்து ஆப்கானிஸ்தானுக்காக வேண்டிய ஒரு இப்ப கத்தாரில் வந்து இருக்கார். அந்த ஒரு நாடு அதை ஆள்பவர்கள் இரண்டும் வெவ்வேறு என்பதையும் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஹிட்லர் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஹிட்லர்ல வந்து ஜெர்மனி கிடையாது, ஜெர்மனியை ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில், அவ்வளவுதான். அப்ப ஹிட்லருக்காக வேண்டி மொத்த ஜெர்மனியவே நம்ம வந்து இது பண்ண முடியாது, புறக்கணிக்க முடியாது இல்லையா. அதனால வந்து இதன் மூலமாக இது என்ன உருவாக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் மனதில ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு முடிவுக்காக வேண்டி இது போகக்கூடிய ஒரு 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 சூழலை வந்து தமிழ்த்து கொடுக்கும். இப்ப வந்து இதை எந்த ஒரு முடிவுக்குமே வந்து போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது இது போன்ற நாடுகள் வந்து ஒரு ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நாங்கள் வந்து இதை அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை, ஒரு ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான சூழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து 2014 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஒரு பீஸ் நெகோசியேஷன்ஸ் நடக்கவே இல்லை, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை இது வந்து எங்க போய் முடிய போகுது என்பது. அந்த விதமா அந்த வகையில இது வந்து ஒரு 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 பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்த்தேன்.
பெனிவோங்கின் இந்த கருத்தினை எதிர்கட்சிகள் எல்லாம் மிகவும் கடுமையாக விமர்சிக்கின்றார்கள், அதற்கான காரணம் என்ன என்று சொல்லுங்களேன்.
இந்த எதிர்ப்புக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாற்று காரணமே இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வந்து இப்ப யூதர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், ஏன்னா அழித்து ஒழிப்பு நடந்தது. அதுக்கு வந்து யூத வெறுப்பு என்பது ஒரு பரவலாக ஐரோப்பிய நாடுகள்ல அந்த சமயங்கள்ல வந்து இருந்தது. அப்போ உருவான ஒரு கருத்து உருவாக்கம் வந்து, அதாவது இஸ்ரேலை எதிர்ப்பது வந்து ஒட்டுமொத்த யூதர்களையும் எதிர்ப்பது என்றது போல ஒரு ஒரு பார்வை உருவாகி உண்டு. ஆனா இந்த ஒரு நவீன சமூகத்துல நாம திரும்ப திரும்ப பாக்குறதுதான், ஒரு நாடு வேறு, அந்த மக்கள் வேறு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து வேறு. ஸோ நாம வந்து ஒரு இப்ப நாம விமர்சிக்கக்கூடியது வந்து இஸ்ரேல் தான். இப்ப வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அது இஸ்ரேல் ஒரு நாடாக எப்படி தன்னுடைய போர் நடவடிக்கைகளை வந்து அத்துமீறுகிறது அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய, அந்த வழக்கு வந்து யூதர்கள் மேல் போடப்பட்ட வழக்கு, அவர்களை ஒடுக்க போடப்பட்ட வழக்கு அப்படி நம்ம பார்க்க போறதில்ல. சரிங்களா, இப்ப அந்த ஒரு 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 வரலாற்று ரீதியாக வந்த ஒரு ஒரு பார்வைதான் இப்ப வந்து இது வந்து இஸ்ரேலை எதிர்ப்பது வந்து யூதர்களையே எதிர்ப்பது என்ற ஒரு ஒரு கதையாடலுடைய பகுதியாக மாறியிருக்கு. ஆளும் கட்சியினர் வந்து அதை வந்து விரிவாக சொல்லணும். அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டை எதிர்ப்பது வந்து அந்த மக்களையோ இதையோ எதிர்ப்பதில்லை அப்படின்னு நம்ம விளக்கம்.
மிகவும் நன்றி கார்த்திக் வேலு, தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக. SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
நன்றி பிரபாகரன்.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.